வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கின்றோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். புரிந்தும் புரியாத மாதிரி உள்ள உறவுகளிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள், ஆனால் அவர்களை விட அல்ல. ஒரு நிசத்தை சந்திக்க பல நிழல்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை அவசியம், ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். பிறர் செய்வதில் எது உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதீர். உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்படுகிறது. அதனால் உறவை கண்டு மயங்காதீர், பிரிவை கண்டு வருந்தாதீர். இருக்கும் வரை நிஷத்தை நேசியுங்கள், இல்லாமல் போனால் நினைவுகளை நேசியுங்கள். நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதீர். சில தவறுகள் நாம் யார் என்பது சொல்லிவிடும், சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும். பணிந்து போவதால் கோழி என்று எண்ணிவிடாதீர். என்னுடைய பலத்தை காண்பிக்க நீங்கள் தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம். பிரார்த்தனையை கோயிலுக்கு உள்ளே வையுங்கள், கருணையை கோயிலுக்கு வெளியே வையுங்கள். எதிரிகள் இல்லை என்ற கர்வம் கொண்ட வேளையில் காலடியிலேயே துரோகிகள் இருப்பதை உணராமல் விட்டு விடுகிறோம். முள்குத்தினால் கத்தும் நாம் டாக்டர் ஊசி போடும் போது மட்டும் தாங்கிக் கொள்வோம். வலி என்னவோ ஒன்றுதான், ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசிதான். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். நன்றி, வணக்கம்.
இலக்கிய சாரம். வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, முதலில் குரல் விளக்கம் கேட்போம். அதிகாரம் 34, நிலையாமை. நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்றைக்கு வாழ்ந்தவன் ஒருவன் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டான் என்று பேசப்படுகின்ற பெருமையை உடையதுதான் உலகம். நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அடுத்த பொழுதில் நாம் வாழப்போகிறோமா என்பதை நாம் அறிய மாட்டோம். இப்படி இருந்தும் எங்களுக்கு ஒரு கோடி அல்ல பல கோடி எண்ணங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. இந்த குறள் இரண்டும் வாழ்க்கையின் நிலையாமையை எடுத்து கூறுகின்றது. நேற்றிருந்தவர் இன்றில்லை, இன்றிருப்பவர் நாளில்லை, நாளைக்கு இல்லை என்பதுதான் மனித வாழ்வின் இயல்பு. அடுத்ததாக நாம் இலக்கியத்திலிருந்து இரு கவிதைகளை பார்ப்போம். முதலாவது கவிதை சிலப்பதிகாரத்திலிருந்து, குற்றமற்ற கோவலனை அநியாயமாக கொன்ற மன்னனை பார்க்க சீற்றத்துடன் கண்ணகி போகின்றான். அந்த பாட்டை கேளுங்கள். வாயின் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோர் பெரும்பெயர் புகார் என் பதியே. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி, மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப தூள்கடல் மன்னா இந்நகர் புகுந்து இங்கு என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. இப்பாட்டின் அருமையான கருத்தை பார்ப்போம். அந்த நாளிலே சோழ மன்னன் எனது மாளிகையில் ஒரு மணியை காட்டி வைத்திருந்தான். ஏதாவது மக்கள் நியாயமற்ற முறையில் யாராவது நடந்து கொண்டால் அந்த மணியை அடித்தால் மன்னன் அதை பற்றிய விளக்கம் கேட்பார். இப்போது அரசகுமாரன் ஒரு கன்றை கொன்று விட்டான். தேர்காலில் அடிப்பட்ட கன்று செத்து விட்டது. அப்போது அந்த பசு போய் அந்த மணியை அடுக்க மன்னன் மந்திரிகளை கூப்பிட்டு என்ன நடந்தார். அப்போது உண்மையை கடந்ததும் உண்மையை நிறைந்ததும் அவன் மகனன்று கூட பார்க்காமல் பசுபட்ட துன்பம் தான் பட வேண்டும் என்று நினைத்து மகனையே தேர்காலில் வைத்து கொன்றான் என்று கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட புகார் என்னும் நகரத்திலிருந்து நான் வந்திருக்கின்றேன். அவ்வூரிலே மாகாத்துவான் என்னும் வணிகனின் மகனை மகனான கோவலனை நான் மறந்தேன். ஊழ்வினையால் எனது மதுரை நகருக்கு புகுந்து எனது கால் சிலம்பை விற்கப்போன என் கணவனை நீங்கள் அநியாயமாக கொன்று விட்டீர்கள் என்று சொல்கிறார் கண்ணை. பாட்டை கேளுங்கள். வாயின் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆளியின் மடித்தோர் பெரும்பெயர் புகார் என் பதியே. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி, மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப தூள்களல் மன்னா இந்நகர் புகுந்து இங்கு கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. இது ஒரு மிகவும் உருக்கமான பாட்டு. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே நீதிக்காக மன்னர்கள் தமது உயிரே கொடுப்பார்கள் என்பதையும் இந்த பாட்டு எடுத்து கூறுகின்றது. அடுத்ததாக வளையாபதி என்னும் காவியத்திலிருந்து ஒரு பாட்டு. காக்கப்படுக்கும் அருந்தளவாய் பெய்விக்கும், போக்கப்படுக்கும் புலனர் நரகத்து உயிப்பிக்கும், காக்கப்படுவன இந்திரியம் ஐந்திரும் நாக்கல்லது இல்லை நனி வெல்லும் நேர் ஆரே. அதாவது நாக்கானது நல்லதை அழித்துவிடும், உறவுகளை அழித்துவிடும், அது வாழ்வின் திசையை திருப்பிவிடும், உன்னை நரகத்துக்கு அனுப்பிவிடும். மனிதனுடைய ஐந்து இந்திரியங்களில் எப்போதும் நாக்கை காக்க வேண்டும். இதை விட உன்னது வாழ்வில் தன் நிம்மதியை அளிக்க முக்கியமானது இல்லை வேறொன்றும் என்று சொல்கின்றார். இறுதியாக விவேக சிந்தாமணி இருந்து எப்படி பேசுவது என்ற ஒரு சிறு குறிப்பு. அன்பாக பேசு, இனிமையாக பேசு, உண்மையே பேசு, நன்மையே பேசு, மெதுவாக பேசு, சிந்தித்து பேசு, சமயமறிந்து பேசு, சபையறிந்து பேசு, பேசாதிருந்தும் பழகுக. இதுவரை நீங்கள் குரல் விளக்கத்தையும் தமிழ் இலக்கியத்திலிருந்து சில அருமையான கவிதைகளையும் கேட்டீர்கள். வணக்கம் நேயர்களே.
கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த பூமியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த பூமியத்தை பாரடா கண்ணா.
செலவு செய்யறதுக்கு மனசு வரல. சேர்க்க விரும்பிய அவனுக்கு செலவழிக்கிறதுல விருப்பம் இல்லை. மகா கருமி. பணம் சேர்ந்துகிட்டே இருந்தது. அவன் என்ன பண்ண தெரியுமா? வீட்டில் இருந்த பணத்தையெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சான். வீட்டில் வச்சிருக்கிறத விட புதைச்சி வச்சிருக்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். அப்படியே பண்ணான். வாரத்துக்கு ஒரு தடவை அவன் அந்த மரத்தடிக்கு வருவான். புதைச்சி வச்சிருக்கிற இடத்த ரொம்ப ஆவலோட பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி போயிடுவான். அவ்வளவுதான். தற்செயலாக ஒரு திருடன் இதை கவனிச்சுட்டான். அவனுக்கு சந்தேகம், இவன் ஏன் இப்படி வாரம் தவறாமல் இங்கே வரான், எதுக்காக அந்த குறிப்பிட்ட இடத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு அந்த திருடனுக்கு சந்தேகம். சந்தேகம் வலுத்துது. ஒரு நாள் நடு ராத்திரி நேரம் திருடன் அந்த இடத்துக்கு வந்தான். இங்கேதான் நான் வந்து நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தோண்டி பார்த்தான். பார்த்தா புதையல் கிடைச்சிது, இவன் வச்சிருந்தது அவ்வளவு எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த வாரம் புதைச்சி வச்சவன் வந்து பார்த்தான், வந்து பார்த்தா புதையலை காணல. உடனே அந்த இடத்துலயே புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இவன் அழற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்க. புதைச்சி வச்சிருந்தேன் போயிட்டுது அப்படின்னு புலம்புனான். அப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் அவனை நெருங்கினார். ஏன்பா எவ்வளவு புதைச்சி வச்சிருந்த அப்படின்னு கேட்டார். ஏராளமாக வச்சுருந்தேங்க, எல்லாமும் போச்சு அப்படின்னா. எப்போவாவது இங்கே வந்து பார்க்கறது உண்டா அப்படின்னு கேட்டார். வாரம் தவறாமல் வருவேன், பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அப்புறம் போயிடுவேன் அப்படின்னா. சரி, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் என் வழக்கம், ஒரு நாள் அதை தொட்டதில்லை அப்படின்னா. சரி அப்படின்னா இனிமேலும் அதே மாதிரி அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு போயேன் அப்படின்னார் பெரியவர். என்ன சொல்கிறீங்கன்னா, இவன் எவ்வளவு காலம் ஆனாலும் நீ இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல, அப்படி இருக்கிறப்போ இங்கே பூமிக்குள்ளே அந்த பணம் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான் அப்படின்னார் அவர். பெரியவரோட வார்த்தைகள் அவனை வந்து சிந்திக்க வச்சுது. அவனுக்கு புரிஞ்சுது, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியாது, அப்படி முடிவு செய்கிறது சரியாக இருக்காது. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யணும், அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் வந்து செலவு செய்கிறதுக்கு நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களையெல்லாம் வச்சு அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு சமயம் அவர் பாலைவனம் வழியாக ஒட்டகத்தில் போயிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டது. ஒட்டகம் தடுமாறிச்சு, இவர் திசை மாறினார். திசை தவறி எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்கன்னு தெரியல. இவர் ரொம்ப பயந்து போயிட்டார். அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு தெரிஞ்சார், வழியே தெரியல, பசி வயத்தை கிள்ளிச்சு. அப்போது ஒட்டகத்தின் முதுகில் இருந்த ஒரு மூட்டை கண்ணில் போட்டுது, அதை கீழே இறக்கினார். ரொம்ப ஆவலோடு பிரித்து பார்த்தார், சாப்பிட்றதுக்கு உள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடினார். அது வரைக்கும் கண்ணில் படாத ஒரு அபூர்வமான பை ஒன்று கண்ணில் போட்டது. ஆமாம், அதில் ஏதாவது இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சி அவசர அவசரமாக அதை பிரித்தார். அந்த பையில் இருந்தது என்ன தெரியுமா? விலை உயர்ந்த முத்துக்கள். இந்த நிலையில் தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன்கிறது. சாப்பாடே இல்லாத இடத்துல வெறும் பணத்தையோ நகையோ வச்சுக்கிட்டு இருந்தா அதை சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் அதில் உள்ள கருத்து. ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏன்ப்பா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, வச்ச இடம் தெரியல, அதுதான் அழறேன்னாவே. நல்லா ஞாபகப்படுத்திப்பார், எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான். அது எப்படி எனக்கு தெரியும்னா இவன், ஏன்னு கேட்டான். புதைச்சி வச்சிருக்கிறவன் நான் இல்லை, எங்கள் எழுத்த வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி இவன் தேட ஆரம்பித்தானான். அதனால் புதையலை சரியான முறையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, செலவு செய்கிறதுக்கு. அதனால் வந்து செல்வத்தை சரியான வழியில் சேர்த்து சரியான வழியில் செலவு பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவது நிச்சயம்.
அச்சம் எதிலும் ஐயம் எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். எதிலும் அச்சம் எதிலும் ஐயம் எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். தன் இயற்கை அறிவை மடமையினும் பனிதிதையாலே மூடுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மதம் போல் வளர்ந்து விட்டான். கடவுள் பெருமை என்று பேசுகிறான். பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்று பேசுகிறான். பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனே ஏசுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான்.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனை இயற்றியவர் விளம்பி நாகனர். பாடல்களில் கூறப்பெறும் பொருள்களின் அளவால் நான்மணிக்கடிகை பெயர் பெற்றுள்ளது. கடிகை என்பது துண்டம் என்று பொருள்படும். எனவே நான்மணிக்கடிகை என்னும் தொடர் நான்கு இரத்தின துண்டங்கள் என்னும் பொருளை தருவதாகும். இதில் ஒரு பாடலை படித்து பின்பு நாம் கேட்க போகும் பாடலுக்கு வருவோம். நிலத்து கனி என்ப நெல்லும் கரும்பும், குளத்து கனி என்ப தாமரை பெண்மை, நலத்து கனி என்ப நாணம் தனக்கனியாம், தான் செல் உலக தரம். இது நான்மணிக்கடிகையில் ஒரு பாடல். இதன் பொருள், வயலுக்கு அழகென்று சொல்லப்படுவது நெற்பயிரும் கரும்பின் பயிரும், குளங்களுக்கு அழகு என்று சொல்லப்படுவது செந்தாமரை, பெண் தன்மைக்குரிய கற்பாகிய நன்மைக்கு அழகென்று சொல்லப்படுவது நாணும் இயல்பு, ஒருவனுக்கு அழகாவது தான் செல்லும் மறுமையுலகத்துக்கு துணையாக செய்யப்படும் அறங்கள். இது பாடல் சொல்லும் பொருள். நான்மணிக்கடிகை வெண்பாவின் அமைப்பில் அமையப்பெற்ற திரைப்பட பாடல் ஒன்று கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. கவிஞர் வைரமுத்து வெறியமைக்க, ரகுமான் இசையமைக்க பிறந்த அழகிய பாடல். இதை பற்றி ஒரு கவிஞர் ஹைகோ கவிதை ஒன்று சொல்லியிருந்தார். கண்ணுக்கு கருப்பு மைதான் அழகென்று நினைத்திருந்தேன், மஞ்சள் மை பூசிய மைனாவை பார்க்கும் வரை என்று. ஒன்றிலிருந்து இன்னொன்றின் தோற்றம், இளமைக்கு நடையழகு, முதுமைக்கு நிறையழகு, கழுதற்கு இரவழகு, காதலருக்கு நிலவழகு. பாடல் முழுவதும் துண்டம் துண்டமாக அமைய பெற்று நான்மணிக்கடிகையின் அமைப்பில் அமைந்த திரை இசை பாடல். வரிகளுக்காக கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு விருதினை பெற்றுத்தந்த பாடல். இந்த காலை நேரத்தில் அமைதியாக ரசனையோடு கேட்போம் அழகினை. புதிய முகம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற இந்த பாடல். உங்களுக்கான இந்த பாடலுடன் விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
Oh, yeah. அழகு, முதுமைக்கு நரையழகு, கள்வர்க்கு இரவழகு, காதலர்க்கு நிலவழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, நிலவுக்கு கரையழகு, பறவைக்கு சிறகழகு, அவைக்கு கூணழகு, அன்னைக்கு சீயழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு.
எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்று வந்து என்னை